நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம். உலக தாய்மொழி தினம் நாளை, அதாவது பிப்ரவரி மாதம் 21 திங்கட்கிழமை கொண்டாடப்படுகிறது. இத்தினம் தொடர்பாக சிட்னியிலிருந்து முதுகலை பட்டம் பெற்ற பானு பால், பிரிஸ்பெயினில் இயர் 11 படிக்கும் பிரணதி சிவா, மெல்பர்னில் இயர் 10 படிக்கும் மகேஷ் நமசிவாயம் ஆகியோர் கலந்துரையாடுகின்றனர். இவர்கள் ஆஸ்திரேலியாவில் தமிழ் கற்றவர்கள் அல்லது கற்றுக்கொண்டிருப்பவர்கள். பரிமாற்ற நிகழ்ச்சியை நடத்துகின்றவர் கேன்பராவில் பணியாற்றும் மருத்துவர் கார்த்திக் வேல்சாமி அவர்கள். அவர் கவிஞர், மேடை பேச்சாளர், ஆஸ்திரேலிய தலைநகர இலக்கிய மன்றம் எனும் அமைப்பை நிறுவி நடத்தி வருகின்றவர். நிகழ்ச்சி தயாரிப்பு ரைசல்.
அன்பார்ந்த நண்பர்களே, பிப்ரவரி 21 திங்கட்கிழமை உலக தாய்மொழி தினமாக கொண்டாடப்படுகிறது. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முதலில் உங்களுக்கு என்னுடைய அன்பான தாய்மொழி தின வாழ்த்துக்கள். இப்போ பிரணதிக்கு ஒரு கேள்வி. பிரணதி சிவா பிரிஸ்பேன்ல இருக்கிற மேன்ஸ்பீல்ட் ஸ்டேட் ஹை ஸ்கூல்ல 11 படித்துக் கொண்டிருக்கிறார். பிரணதி, நீங்க சொல்லுங்க, உங்கள் தாய்மொழியாகிய தமிழின் சிறப்புகள் எவை, அதனை நீங்கள் நேசிப்பதற்கு முக்கியமான காரணம் என்ன?
வணக்கம். தாய்மொழி தின நல்வாழ்த்துக்கள். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழியை போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு பாரதியார் சொல்லியிருக்காரு. பாரதியாருக்கு 14 மொழிகள் தெரியும். அத்தனை மொழிகள் தெரிஞ்சுமே தமிழை அவரை இவ்வளோ நேசிச்சிருக்காரு. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி அப்படின்னு ஒரு சொல்லாடல் உண்டு. ஆனா நம்ம கிட்ட இருக்கிற தரவுகள் படி, நம்ம கிட்ட இருக்கிற மூத்த சங்க இலக்கியம் அப்படின்னா தொல்காப்பியம் அப்படின்னு சொல்றாங்க. அது சுமார் 3500 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட திருக்குறளும் நம்மள்கிட்ட இருக்கு. இதுல என்ன ஒரு சிறப்புனா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின திருக்குறள்ல பயன்படுத்தி இருக்கிற வார்த்தைகள், அதாவது 2000 வருஷத்துக்கு முன்னாடி பயன்படுத்தி இருக்கிற வார்த்தைகள் இன்னமும் நம்ம பயன்பாட்டுல சொல்லாடல்ல இருக்கு. பழைய மொழிகள் அப்படின்னு கருதப்படுற கிரீக், லாட்டின், அதுல எல்லாம் பழைய வார்த்தைகளோட தொடர்பு அழிஞ்சு போயிடுது. ஆனா நம்ம தமிழ் மொழியில பல இயற்கை சூழல்கள், பல அரசர்கள், பல அடிமை காலங்கள் எல்லாமே கடந்து வந்து மக்களால தமிழ் மொழி வாழ்றதே ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தமிழ் மொழியில பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பா வட்டார மொழிகள் தான். இப்ப நம்ம தமிழ்நாட்டிலேயே தஞ்சாவூர் தமிழ், திருநெல்வேலி தமிழ், கோயம்புத்தூர் கொங்கு தமிழ் அப்படின்னு தனித்துவமா வேற வேற இசைகள்ல நிறைய தமிழ் இருக்கு. ஆனா அது எல்லாருக்கும் புரியற மாதிரியும் இருக்கு. புலம்பெயர்ந்து வாழும் நாம தாய்மொழியோடு சேர்த்து இந்த வட்டார மொழிகள்லையும் கத்து கொடுத்தா மொழியோட சேர்த்து மண்வாசமும் வீசும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் எனக்கு பிடிச்சது அப்படின்னா, தமிழுக்கு ஒரு சிறிய சொல்ல ஒரு பெரிய பொருளை அடக்கக்கூடிய தன்மை இருக்கு. உதாரணத்துக்கு கவிஞன் பூங்குன்றனார் அவரோட யாதும் ஊரே யாவரும் கேளீர், மற்றபடி 2 வெண்பாவான திருக்குறளையும் சொல்லலாம்.
ரொம்ப ரொம்ப அருமையா சொன்னீங்க, வாழ்த்துக்கள். அடுத்ததா நம்ம மெல்பர்ன் ஹெயின்ஸ்பரி ஹை ஸ்கூல்ல 10 படிக்கின்ற திரு மகேஷ் நமசிவாயம் வந்திருக்கார். வணக்கம் மகேஷ். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆஸ்திரேலிய பெருநகரம் சிட்னியில தமிழ் வளர்ச்சி மன்றத்தாரால் சங்கப்பலகைன்னு ஒரு மெய்நிகர் நிகழ்வு தொடர்ந்து நடந்து கொண்டு வருகிறது, நடத்தப்பட்டு வருகிறது. உங்களுக்கு விருப்பமான ஒரு சங்க இலக்கியம் எது மகேஷ், அதனை ஏன் நீங்கள் நேசிக்கிறீர்கள் அப்படின்னு நம்ம நேயர்களோட பகிர்ந்து கொள்ளுங்களேன்.
எல்லோருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள். அன்புள்ள தாய்மொழி தின நல்வாழ்த்துக்கள். எங்களுக்கு தமிழ் மொழி மிகவும் பழமையானது என்பது தெரியும். ஆனால் அதற்கு ஆதாரமாக விளங்குவது சங்க இலக்கியங்கள். இந்த சங்க இலக்கியங்கள் 10 8 தொகை என்ற பிரிவிற்குள் அடங்குகின்றன. இந்த இலக்கியங்களில் எனக்கு மிகவும் பிடித்தது திருமுருகாற்றுப்படை இலக்கியமாகும். இந்த நூலை வழிகாட்டி என்று பெயரிலும் கூறுவர். அதாவது இந்த ஆற்றுப்படை என்பது மற்றவர்களை வழிபடுத்தும் புத்தகம். சங்க காலத்தில் எழுந்த மற்றைய ஆற்றுப்படை இலக்கியங்களுக்கு ஒப்பிடும் போது அந்த இலக்கியங்கள் எல்லாம் பொருள் வேண்டி அரசன் இருக்கும் இடத்திற்கோ வள்ளல் இருக்கும் இடத்திற்கோ தான் வழிகாட்டுவதாக இருக்கின்றது. ஆனால் இந்த திருமுருகாற்றுப்படை இலக்கியம் முருகனின் பேரின்பம் வேண்டி நிற்பவர்களுக்கு வழிகாட்டுகிறது. முருகன் வீட்டிருக்கும் இடத்திற்கு வழிகாட்டுவது என்பதே திருமுருகாற்றுப்படை என்பதன் பொருளாகும். இந்த இலக்கியத்தை பாடியவர் சங்கப்பலகையின் முதல் புலவர் நக்கீரராவர். தமிழர்களின் கடவுளாக குறிஞ்சி குமரனை கொண்டாடி வந்ததை சங்க இலக்கியங்கள் சான்று பகர்கின்றன. மலையும் மலை சார்ந்த பிரதேசமான குறிஞ்சி நிலத்தில் முருகக் கடவுள் போற்றப்பட்டுள்ளார். முருக வழிபாடு என்பது பண்டைய தமிழர்களின் வழிபாடாக இருந்திருப்பதை திருமுருகாற்றுப்படை சான்று கூறுகின்றது. இவ்வாறான காரணங்களினால்தான் நான் இந்த திருமுருகாற்றுப்படையை நேசிக்கின்றேன்.
மிக அருமை மகேஷ், ரொம்ப நல்லாவே சொன்னீங்க, நன்றி. அடுத்ததாக வெஸ்டர்ன் சிட்னி யூனிவர்சிட்டியில மெடிக்கல் மைக்ரோபயாலஜியில் முதுகலை பட்டம் பெற்றிருக்கும் பானு பால், அவர் தமிழின் மூத்த மாணவி. பானு, நீங்க சொல்லுங்க, ஆஸ்திரேலிய நிலத்தில் இருந்து கொண்டு இந்த புலம்பெயர்ந்த இந்த தேசத்தில் இருந்து கொண்டு தமிழ் முனைந்து கற்கின்றீர்கள், உங்க அனைவருக்குமே வாழ்த்துக்கள். அப்படி இந்த நிலத்தில் இருந்து கொண்டு தமிழ் கற்கும் போது இருக்கக்கூடிய சாதகமான நிலைமைகள் சூழல் என்ன, அதே நேரம் சவால்கள் என்னென்னு சொல்லுங்க.
முதலில் அனைவருக்கும் இனிய தாய்மொழி தின வாழ்த்துக்கள். மொழியை நாங்கள் உரையாடுவதற்காக பயன்படுத்தும் ஒரு கருவியா மட்டுமல்லாமல் நாங்கள் அது எந்த அளவுக்கு நாங்கள் கூட கற்கிறோமோ, அதாவது கூட கூட மொழிகள் நாங்கள் எந்த அளவுக்கு கற்கிறோமோ அந்த அளவுக்கும் எங்களுடைய மூல வளர்ச்சி அடைகின்றது என்று பல ஆய்வுகள் மூலம் நாங்கள் தெரிந்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமில்லை, எங்கள் மொழியை நாங்கள் கற்கும் பொழுது அதோடு சேர்ந்து எங்களுடைய கலாச்சாரமும் பண்பாடும் எங்கள் மொழியோடு இணைந்து வருகின்றது. அதுவும் இந்த நாட்டில் இருந்து கொண்டு நாங்கள் அதை எல்லாத்தையும் பேணி பாதுகாக்கிறது எங்களுடைய கடமை என்றும் நான் நினைக்கின்றேன். முக்கியமாக எங்களுடைய அடையாளத்தை விட்டு கொடுக்காமல் இருப்பதற்காக இந்த நாடு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் நிறைய தருகின்றது தமிழை கற்கிறதுக்காக. அது ஒரு மிகவும் சாதகமான விஷயம். ஆனால் அதே வேளையில் எங்களுடைய மொழியை வைத்து எங்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு வேலை வாய்ப்பு தேடுவது கொஞ்சம் கடினமானது என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அந்த அளவுக்கு வேலை வாய்ப்புகள் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு சீன மக்களை பார்த்தீர்கள் என்றால் சீன மொழிகளில் இருக்கின்ற அந்த வேலை வாய்ப்புகள் எங்களுடைய தமிழ் மொழிகளும் இல்லை. அது மாற வேணும் என்று நான் நினைக்கிறேன். அது மட்டும்தான் ஒரு பாதகம் என்றும் கொஞ்சமா கூறலாம் என்று நான் நினைக்கிறேன்.
நிச்சயமா ரொம்ப தெளிவாகவே சொன்னீங்க பானு, நன்றி. மகேஷ், உங்கள்கிட்ட வருவோம். நம் தாய்மொழியான தமிழின் சிறப்புகள் எவைன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன் உங்களுக்கு தமிழ் மொழி ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுக்கான காரணங்கள் என்னென்ன?
தாய்மொழியான தமிழை எனக்கு உயிர் கொடுத்த தாய் போல் நான் நேசிக்கின்றேன். இதற்கு நிறைய காரணங்கள் உள்ளன. முதன் முதலாக இந்த தமிழ் மொழி மிகவும் தொன்மையான மொழி ஒன்று. இதோட பல பாரம்பரியத்தை அதன் அகமாக கொண்டுள்ளது. உதாரணமாக இலக்கியங்கள், இலக்கணங்கள், வரலாறுகள், கலைகள், விளையாட்டுகள், சடங்குகள், சம்பிரதாயங்கள், வாழ்க்கை முறைகள் என எண்ணற்ற விடயங்கள் கொட்டி கிடக்கின்றன. இதோடு தமிழுக்கு செம்மொழி என்ற ஒரு அந்தஸ்து கிடைத்துள்ளது. இந்த ஆறு இருக்கும் செம்மொழிகளில் உயிர் வாழும் மொழிகளில் மூன்று தான் உள்ளன. சீன மொழி, கிரேக்க மொழி மற்றும் தமிழ் மொழி. இந்த உயிர் வாழும் செம்மொழிகள் என்ற அந்தஸ்து எனது தமிழ் மொழிக்கு உள்ளது என்பதனால் நான் மிகவும் பெருமை அடைகிறேன். இத்துடன் எனது மூதாதையர்கள் பேசிய மொழி தமிழ்தான். அதனால் பாரதியார் அழகாக கூறியது போல், சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்திரடி பாப்பா என்ற அறிவுரையை ஏற்று இந்த ஆஸ்திரேலியா மண்ணில் நான் தமிழை பேசுவது மட்டுமல்ல எழுத வாசிக்கவும் கற்று வருகிறேன். இதனால் நான் யார், என் பெற்றோர்கள் அங்கிருந்து வந்தார்கள், எனது பின்புலம் என்ன போன்ற கேள்விகளுக்கு என் தாய்மொழி பதில் தருகிறது. இந்த புலம்பெயர் மாநில என்னை அடையாளப்படுத்தி தலை நிமிந்து வாழ தாய்மொழி உதவுகிறது.
நன்றி மகேஷ். பாரதி பாடலிலே ஒரு வரி கூட ரொம்ப அருமையா இருக்கும், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்னு பெருமையா பாடின பாரதி. பாரதி வரி சொன்னீங்க, ரொம்ப நன்றி. பிரணதி, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தமிழ் வளர்ச்சி மன்றத்தாரால சங்கப்பலகை என்னும் மெய்நிகர் நிகழ்வு தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. இப்போ உங்களுக்கு பிடித்த சங்க இலக்கியம் எது, எதனால் நீங்கள் நேசிக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லுங்க பாப்போம்.
எனக்கு பிடிச்ச சங்க இலக்கியம்னா கண்டிப்பா சிலப்பதிகாரம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் பிடிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்திலேயே ஒரு சாமானிய பெண் ஒரு பெரிய அரசரின் முன் நின்று எனக்கு அநீதி நேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்ல முடியும்னா, அந்த காலத்துல ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்திருப்பாங்க, எவ்வளவு உரிமைகள் இருந்திருக்கும் அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. இந்த காலத்திலேயே நிறைய நாடுகள்ல அந்த மாதிரி உரிமைகள் பெண்களுக்கு இல்லை. இப்ப அரசர் கூட அவங்க ஒரு சாதாரண பெண் தானே, அவங்க சொல்லி நான் ஏன் இதை விசாரிக்கணும் அப்படின்னு கேட்காம அவங்க சொல்றதை எல்லாமே கவனிச்சு அவரோட தவறை உணர்ந்து அவரோட செங்கோல் வளைஞ்சிருச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு தன்னை தானே கொண்டுறாரு. கடைசியில கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்ற நீதியோட முடிக்கிறாரு இளங்கோவடிகள். இது எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா இளங்கோவடிகளோட வார்த்தைகள் தான். மகாகவி பாரதியாரே யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவரை போல் இளங்கோவை போல் பூமிதலின் யாங்கனுமே பிறந்ததில்லை அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். அவர் எழுதிய நீதிமன்ற காட்சியில நான் சின்ன வயசுல கண்ணகியோட ஒரு கவிதை சொல்லி பரிசு வாங்கினேன். அந்த கவிதையை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புறேன்.
நிச்சயமா.
தேரா மன்னா செப்புவது உடையே எல்லரும் சிறப்பில் இணையவர் வியப்ப புல்லுரு புன்கண் தீர்த்தோன் அன்றியும் வாயில் கடைமணி நடுநான் நடுங்க ஆவின் கடைமணி உகிநீர் நெஞ்சு சுட தான் தன் அருண் பெரும் புதல்வனை ஆழியின் மடித்தோன் பெரும் பெயர் புகார் எம் பதியே அவ்வூர் ஏசா சிறப்பின் இசைவிலங்கு பெருங்கொடி மாசாத்து வாணிகளின் மகனாயாகி வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துறப்ப சூழ்கழல் மன்னா மின்னக புகிர்ந்து என் கால் சிலம்பு பகர்தல் வேண்டி நின்பால் கொலைத்தளப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பது என் பெயரே.
அருமை அருமை. கண்ணகி வழக்குரைத்த காதையாவது வழக்குரைத்த காதையில கண்ணகியினுடைய வீரத்தையும் வேகத்தையும் தமிழையும் நீதி கேட்கும் ஆவேசத்தையும் காட்டியிருப்பாரு. அருமை, ரொம்ப நல்லா சொன்னீங்க.
நேயர்களே, இது எஸ்பிஎஸ் தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு தாய்மொழி தின சிறப்பு பரிமாற்ற நிகழ்ச்சி இது. இதில் கலந்து கொண்டிருப்பவர்கள் பிரிஸ்பேனிலிருந்து பிரணதி, சிட்னியிலிருந்து பானு, மெல்பர்னிலிருந்து மகேஷ். இந்நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருப்பவர் கேன்பராவிலிருந்து மருத்துவர் கார்த்திக் அவர்கள்.
இந்த தாய்மொழி தினத்தினுடைய சிறப்பு பற்றி உங்களுக்கு தெரியும். உங்கள் நேசத்துக்குரிய தமிழ் மொழியினுடைய சிறப்புகளாக நீங்க பாக்குறது என்ன பானு? எதனால நீங்க தமிழ ரொம்ப விரும்புறீங்க?
மகேஷ் அழகாக கூறியிருந்தார், எங்களுடைய தமிழ் மொழி மிகவும் தொன்மை வாய்ந்த மொழி, அது செம்மொழி என்ற அந்தஸ்தும் பெற்றிருக்கின்றது. எங்களுடைய மொழியிலிருந்தே வேறு பல மொழிகளும் தோன்றி இருக்கின்றன என்றும் எங்களுக்கு தெரியும். அத்துடன் தமிழ் மொழியில் பல நூல்களும் தமிழ் சார்ந்த பல வரலாறுகளும் இருக்கின்றன, அது எல்லாருக்குமே தெரியும். நான் எதற்காக நேசிக்கிறேன் என்று நீங்கள் கேட்கிறீர்கள் அல்லவாங்கள். உங்கள் அம்மாவை நீங்கள் ஏன் நேசிக்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடம் கேட்டால் நீங்கள் என்ன கூறுவீர்கள் அங்கு? அதே போலதான் எனக்கும் என்னுடைய தாய்மொழிக்கு சொல்லவே இயலாத அளவு. என்னன்னா, நாங்கள் எங்களுடைய தாயின் கருவில் இருக்கும் பொழுதே எங்களுடைய தாய் எம்மோடு உரையாடுவது தமிழில்தான். நாங்கள் அவருடைய கருவில் இருக்கும் பொழுதே எங்களுக்கு அது கேட்டு கேட்டு நாங்கள் இந்த உலகத்துக்கு வரையிலேயே தமிழ் எங்களோட இணைந்து வருகின்றது, எங்களுடைய அடையாளம் அது. பாரதிதாசன் அழகாக கூறியிருக்கின்றார், தமிழுக்கும் அமுதென்று பெயர், அந்த தமிழ் இந்த தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். அதனால்தான் அழகான மொழியை நான் நேசிக்கிறேன் அங்கு.
அருமை அருமை. ரொம்ப அழகான மொழிங்கிற ஒரே காரணமே போதும் தான், உண்மைதான். அது இல்லாம தாய்மொழிங்கும் போது மொழியோட சேர்த்து தாயும் வர்றத நீங்க இன்னொரு விதமா அழகா சொன்னீங்க. நன்றி பானு. ஒரே ஒரு விடயத்தை வந்து நான் இன்னும் கொஞ்சம் ஆழமா ரசிச்சு நான் எழுதின ஒரு நாலு வரிய சொல்ல நினைக்கிறேன். வாய்மொழி எம்மொழி நான் பகர்ந்தாலும் தாய்மொழி நீதான் இன்னொரு அம்மா அப்படின்னு ஒரு கவிதையில நான் ஒரு ரெண்டு வரி எழுதிருக்கேன். அது நீங்க சொன்ன கருத்தோட ஒத்து போச்சு, அதுக்காக சொல்லணும்னு நினைச்சேன். நன்றி. அடுத்ததாக உங்கள்கிட்ட இன்னொரு கேள்வி பானு. இந்த ஆஸ்திரேலிய பெருநகரம் சிட்டியில தான் நீங்க வசிக்கிறீங்க. தமிழ் வளர்ச்சி மன்றத்தாரால் சங்க பலகை நடத்தி வர்றாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச நிகழ்ச்சி தான். உங்களுக்கு மிகவும் பிடித்தமான சங்க இலக்கியம் எது?
முதலில் தமிழ் வளர்ச்சி மன்றத்துக்கு எனது பாராட்டுகள். ஏனென்றால் சங்க பலகை நிகழ்ச்சி மூலம் எங்களுடைய மொழி, எங்களுடைய இலக்கியங்கள் இளம் சமுதாயத்தினருக்கு மட்டுமல்லாமல் பிற மொழி பேசுகின்ற மக்களுக்கும் போய் சேருகின்றது. இந்த நிகழ்ச்சி மூலம் நான் முதல் முதலாக தொல்காப்பியம் பற்றி படித்தேன் என்றால் அந்த தொல்காப்பியம் பற்றி நான் உரையாட வேண்டி வந்தது. அப்படி இருக்கும்போது தொல்காப்பியம் பற்றி படிக்கல திரும்ப திரும்ப இன்னும் கூட படிக்கணும் என்ற அந்த ஆர்வம் வந்தது. ஏனென்றால் அந்த அளவுக்கு தமிழ் பற்றிய விடயங்கள் அந்த ஒரு நூலில் இருக்கின்றது, ஒரு பகுதி இருக்கின்றது. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று அழகாக கூறியிருக்கிறார் தொல்காப்பியன். அதாவது தமிழில் ஒவ்வொரு சொல்லிற்கும் ஒரு பொருள் இருக்கின்றது என்று அவர் காட்டுகின்றார். அத்துடன் பல வரிகளின் இறுதியிலும் கூட அவர் இன்மனார் புலவர் என்றும் எழுதியிருக்கின்றார். அதாவது அவருடைய காலத்துக்கு முதலே இருந்த புலவர்கள் என்னென்ன எழுதியிருக்கிறார்களோ அதை கூட தொல்காப்பியத்துக்குள் கொண்டு வந்திருக்கார். அப்ப இதிலிருந்தே எங்களுக்கு தெரியுது எங்களுடைய மொழி எவ்வளவு பழமை வாழ்ந்த மொழி, எவ்வளவு நுணுக்கங்கள் இருக்கின்றது என்று. அப்ப இது ஒரு பெரிய பொக்கிஷம், எங்கிற தொல்காப்பியம் தமிழ் மொழிக்கும் தமிழ் மக்களுக்கும் ஒரு பெரிய பொக்கிஷம் என்பதால் எனக்கு மிகவும் பிடித்திருக்கின்றது. இன்னும் கூட படிக்க வேண்டும் என்று எனக்கு விருப்பம்.
ரொம்ப அருமையா சொன்னீங்க, மிக்க நன்றி பானு. சுருக்கமா சொல்லுங்க மகேஷ் பிரணதி, இந்த ஆஸ்திரேலிய மண்ணில் இருந்து கொண்டு தமிழ் ஆர்வத்தோடு கற்கின்றீர்கள், வாழ்த்துக்கள். உங்க பார்வையில இங்கிருந்து தமிழ் பயிலும் போது இருக்கக்கூடிய சாதக சூழல் என்ன, சவால்கள் என்ன?
நாங்கள் சாதகமான விடயங்கள் என்று பார்க்கின்றது, எங்கள் பிற நாட்டவர்களுக்கு நமது மொழி பற்றியும் அதனுடைய வரலாறுகள் பற்றியும் கூறுவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு, அவர்களின் ஆர்வத்தை தூண்டலாம். இத்துடன் நமது தாய் நாட்டுடன் ஒரு ஆரோக்கியமான தொடர்பை வைத்திருக்கலாம். உதாரணமாக எனது அம்மம்மா தாத்தா இலங்கையில் இருக்கிறார்கள், அவர்களுடன் நான் தமிழில் தான் பேசுவேன். எந்த புத்தகத்திலும் பெற முடியாத தளபடியங்களை அவர்களிடமிருந்து சுத்த தமிழில் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இத்துடன் நமது பாரம்பரிய விழுமியங்கள் அடுத்த தலைமுறையினரிடம் எடுத்து செல்வதற்கு தமிழ் கற்றதுதான் உதவும்.
சரி, சவால்களா நீங்க பாக்குறது?
சவால்களாக பார்க்கின்றது, நாம் அதிக நேரம் வெளி உலக தொடர்பில் இருக்கும் போது தமிழை கற்பதற்கு நேரம் குறைவாக இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் நமது பிரதான பாடசாலை வேலைகளை செய்து கொண்டு அதற்கு மேலாக இன்னும் இசை விளையாட்டு வேலைகளும் இருக்கும் போது அதற்கு மேலதிகமாக தமிழ் படிப்பது சில நேரம் கடினமாக இருக்கும்.
உண்மைதான். இங்க நீங்க தமிழ் பிரிஸ்பேன்ல படிக்கும் போது இருக்கக்கூடிய சாதகங்கள் சூழ்நிலைகள் எப்படி, நல்லா இருக்கா, அது என்ன?
அண்மையில மெல்பர்ன்ல நடந்த ஒரு ஆய்வுல ஒரு மொழி பேசுற குழந்தைய விட பல மொழிகள் பேசுற ஒரு குழந்தை மெயின்ஸ்ட்ரீம் பள்ளியில ரொம்ப நல்லாவே பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற ஏதோ ஒரு மொழி கத்துக்கிறதுக்கு நம்ம ஏன் நம்ம தாய்மொழியே கத்துக்கூடாது? மற்றபடி சில மொழிகள்ல பாத்தீங்கன்னா ஒரு பொருளுக்கோ இல்ல ஒரு உணர்வுக்கோ அதை குறிக்கும்படி வார்த்தை இருக்காது. இப்ப ஆங்கிலத்திலயும் அதே மாதிரி நிறைய உணர்வுகளுக்கு வார்த்தைகள் இல்லை. நம்ம தமிழ் பேசும்போது கத்துக்கிற போது அந்த சொல்லில உணர்வுகளுக்கு நம்ம சொல்லாக்கம் கொடுக்கலாம், நம்ம சுத்தி இருக்கிற உலகத்தையும் இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சவால்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிறதே ஒரு ஆங்கில சுற்றுச்சூழல், அதுல தமிழ் பேசுறதுக்கு வாய்ப்புகளே கொஞ்சம் கம்மி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதுல இதுக்கு மேலையும் நம்ம தமிழ் நண்பர்கள் ஒன்று கூடும் போது நாங்க பெரும்பான்மையான நேரங்கள்ல ஆங்கிலத்துலதான் பேசுவோம். அங்கேக்கங்க சில தமிழ் வார்த்தைகள் வரும், அது வந்து ஒருவேளை எங்களுக்கு அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கலாம், இல்ல மற்ற நண்பர்கள் கிட்ட எல்லாருமே ஆங்கிலத்துலதான் பேசுவோம், அதனால தமிழ் நண்பர்கள் கிட்ட ஆங்கிலத்திலே பேசிடலாம் அப்படின்னு தோணலாம். ஆனா என்னவா இருந்தாலும் பேச பேசதான் மொழி வளரும், அதனால இந்த ஆங்கில சுற்றுச்சூழல்ல அந்த மாதிரி பேசுறது கொஞ்சம் கடினம் அப்படின்னு தான் நினைக்கிறேன்.
உண்மைதான், சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம்னு சொன்ன மாதிரி பேச பேச தமிழ் பழக்கம் ரொம்ப எளிதாகவே வரும். மிக்க நன்றி நண்பர்களே. முக்கியமாக இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி தந்த SBS ஆஸ்திரேலியா தமிழ் வானொலியின் திரு ரேசல் அவர்களுக்கும், நிகழ்ச்சியை வாய்மொழி கேட்ட நேயர்களுக்கும் மிக்க நன்றி. தாய்மொழி தின வாழ்த்து.
நன்றி.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.